33 திருமுறையிலிருந்து ஒரு சில பதிகங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். காந்தார பஞ்சமம் என்று ஒரு பண் இருக்கிறது, அதுல சில பதிகங்கள் இருக்கிறது. சிதம்பரத்துக்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர், அதனை இப்படி பாடி பார்ப்போம். குருக்கள் அல்லது சிவாச்சாரியார் அல்லவா, அவர்கள் கூட கிபி 500வது நூற்றாண்டிலிருந்து அவர்கள் கிட்ட போய் சேர்ந்தது என்று ஆராய்ச்சின்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஆராய்ச்சியில தப்பு இருக்கலாம். அதற்கு மிந்தி எல்லா கோயில்களும் தமிழர்கள்ட்ட தான் அந்த வழிபாடு இருந்திருக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க. கொஞ்சம் வருஷத்துல முன்ன பண்ண இருக்கலாம். இந்த சிவாச்சாரியார்கள்லாம் வந்த இது கிபி 500வது நூற்றாண்டு என்ன தான் சொல்றாங்க, அது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு இல்லையா. அதுக்கு முந்தைய தமிழர்களே வழிபட்டு இருக்காங்க, வடநாட்டுல எல்லாம் வழிபடுறாங்கல்ல அந்த மாதிரி. இப்போ பழனியில தண்டமாணிய பூசை பண்ணி இருந்த பண்டாரம் தானே பூசை பண்ணி இருந்தான், இப்பதான் குருக்கள் பூஜைக்கு வந்தது. ஆமா, பழனியில தண்டமாணிய பண்டாரம் தான் பூசை பண்ணி இருந்தான். இப்பவும் பாத்தீங்கன்னா திருவொற்றியூர்ல அம்பிகையை பூசை பண்றான், மலையாளி தான் பூசை பண்றான், சிவாச்சாரியார் அல்ல. இது உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த நோக்கத்துல பாக்குறீங்க, யாரோ ஒருத்தன் பூசை பண்றான்னு போயிடுறீங்க நீங்க இல்லையா. ஆமா, ஆக சிதம்பரத்துல பூசை பண்றவங்க வேத பிராமணர்கள், ஆனா அவர்களுக்கு தீட்சிதர்கள் என்று பேர். அவர்கள் 3000 பேர் இருந்தார்கள் என்று வரலாறு. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 200 பேர் தான் இருக்காங்க. 3000 எங்க இருக்கு, 200 எங்க இருக்கு, ஐந்தாலும் பரவாயில்லை. அந்த 200 பேரும் அந்த நடராஜாவை நம்பி இருக்கான். நம்பி இருக்கிறதோடு இல்ல, ஒவ்வொரு தீட்சிதரும் பாத்தீங்கன்னா கையில வைரம் மோதிரம் போட்டிருக்கான். காரணம் என்ன, அந்த சாமிய சாமியா நினைக்கிறான். அதுதான் அது ரொம்ப முக்கியம். இப்ப பாக்கி கோயில்கள் எல்லாம் எப்படி நீங்க என்ன கேட்காதீங்க. ஆமா, இவன் நல்லவன் சொன்னாலே அந்த இருக்கிறவங்க வேற ஒருத்தன் அர்த்தம் இல்லையா. ஆமா, அத நீங்க எண்ணிக்கொள்ளணும். அந்த 200 பேரும் அந்த சாமிய சாமியா நினைக்கிறான். அந்த பூசைய போய் பாருங்க, 6 மணி அடிக்கும் போது டான்னு தூக்கிடுவான். எவன் வந்தான்னா எவன் வராட்டி பண்ண என்ன கவலையே பட மாட்டான். அதத்தான் சுந்தரர் தன்னுடைய தேவாரத்துல முட்டாத முச்சந்தி 3000 அப்படின்னு சொல்றாரு. சுந்தரரே அந்த சர்டிபிகேட் எழுதிட்டு போயிட்டார். சுந்தரர் சொன்ன சர்டிபிகேட் மேல வேற ஒருத்தன் சொன்ன ஏறுமா, தேவைதானா அது இல்ல. முட்டாத முச்சந்தி அப்படின்னு சொல்றாரு அவர். முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானே என்று வருகிறது. அது மாத்திரம் இல்ல, அதத்தான் சொல்றார். அந்தனர் பெரியவாத சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டார். அது மாத்திரம் இன்னொரு பெரிய புராணத்துல ஒரு குறிப்பு ஒன்று வருகிறது. திருஞான சம்பந்தர் அந்த சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த 3000 தீட்சிதர்கள் நின்னாங்கல்ல, அவங்கெல்லாம் சிவரூபமாகவே இருந்தாங்களாம். 3 கண்ணு, கையில மான் மழு திரிசூலம் எல்லாம் வைத்துக் கொண்டு நின்னார்களாம். சிவஸ்வரூபமாகவே அந்த 3000 பேர் இருந்தார்கள் என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம் சொல்லுகிறது. அதற்கு விளக்கம் பெரிய புராணத்தில் வருகிறது. எப்படி அப்படி ஒரு கெட்டிக்காரர்கள் அந்த அந்தனர்கள். அத சொல்ற சாமி, நீலத்தார் சுடலை சீலத்தார் துணிதேத்தும் கும்பலம் சேர்தலால் கடற்கேவடி கைதொழ கோலத்தாய் உன காரணம் கூறுதுமே. மூவாயிரம் பேரும் சிவஸ்வரூபமாக நிற்பதை இவர் பார்த்தார் எழுதி வச்சிருக்கார். இதை நுணுக்கமாய் எழுதி வச்சிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, இந்த வரலாறெல்லாம் நமக்கு சேக்கிழார் எழுதலன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆமா, சேக்கிழார் கொடுத்த பிச்சை இந்த மூன்று பேருக்கும் வரலாறு எழுதி வச்சதுதான். கிடைக்குமா இன்னைக்கு? கிடைக்காத மாணிக்க வாசகருக்கு அவர் பாடல கிடைக்கலையே, போயிட்டுது. ஆமா, ஏன்னா நான் அதுல நன்றாக ஊடாடுகிறவன். ஏற்கனவே ஊடாடின போரும் பத்தாத்துக்கு சேர்க்கிறார் பிறந்த ஊருக்கு போனேன். அந்த மண்ணினுடைய விசேஷம் எழுத்து எழுத்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, என்னுடைய விதி அப்படி கொண்டு விட்டது, நல்ல வேளையா போச்சு. இதுக்கு விளக்கம் அபூர்வமா எழுதி வச்சிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி, அடுத்தபடி ஒரு அற்புதமான திருப்பதிகம் அந்த மூன்றாம் திருமுறையிலே அகப்படுகிறது. திருஞான சம்பந்தர் பாடிய அல்லது அருளிய இடரினும் தளரினும் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகம். இது வரலாறு நான் முன்னடியே சொல்லிவிடுறேன். திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறைன்னு சொல்லுகிற க்ஷேத்திரத்தில் தங்கியிருந்தார். திருஞான சம்பந்தருடைய தந்தையார் பேரு சிவபாத ஹிருதயர், தாயார் பேரு பகவதி அம்மையார். உங்களுக்கு நினைவில் இருக்கும், கேட்டு நான் நினைவூட்டுறேன். அவர் கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணன். அந்த காலத்தில் இருந்த பிராமணர்கள்லாம் உலகமெல்லாம் நன்றாக இருக்கட்டும்னு வேள்வி செய்திருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லட்டுமா? என் மேல வருத்தப்பட மாட்டீங்களே? ஆமா, வருத்தப்படக்கூடாது, உள்ளதை சொல்றேன். அந்த காலத்தில் இருந்த பிராமணர்கள் நாடு நன்றாக இருக்கட்டும்னு வேள்விகள் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த காலத்தை பத்தி என்ன கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன் வாய்னால அதையே நான் சொல்லணும், அந்த பாவம் எனக்கு என்ன வேண்டாம். அதனால திருவாவடுதுறைக்கு போய் திருஞான சம்பந்தர்கிட்ட அவர் சொன்னார், ஐயா நான் உலகமெல்லாம் நன்றாக இருக்கட்டும்னு சொல்லி வேள்வி செய்யணும், எனக்கு பொருள் தேவை அப்படின்னார். இப்ப என்ன போல ஒரு சாதாரணமா ஒரு பாட்டுக்காரனாக திருஞான சம்பந்தர் இருந்திருப்பாலே ஆனால், அப்பா அப்பா நான் இதுவரைக்கும் நான் பாடி வச்சிருக்கிறதெல்லாம் என் மடியில வச்சிருக்கிறேன், இந்த அங்கம் எடுத்துக்கணும்னு எடுத்து கொடுத்திருப்பார். அவருக்கு செல்வம் எல்லாம் சிவனுடைய திருவடி தான் இல்லையா? அப்பா இங்க வாங்க, நான் அவனை கேட்டு வாங்கித்தரேன் அப்படின்னு நேரா கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு அற்புதமான திருப்பதியும் பாடினார். அந்த திருப்பதியும் பாடி முடிவில் சிவன் என்ன பண்ணினா, தன்னுடைய பூதகணங்கள்ல ஒருத்தர் அனுப்பிச்சு ஒரு மூட்டையை கொடுத்து விட்டான். அந்த மூட்டைக்கு பேரு உலவாக்கிழின்னு பேரு. உலவாக்கிழின்னு பேரு. என்ன அர்த்தம்? உலவான்னா கெடாத, கிழி மூட்டை. கெடாத மூட்டைன்னா திருட்டு போகாதுன்னு அர்த்தம் இல்ல, எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும் அந்த மூட்டை. ஆயிரம் பொண்ணு இருந்ததுல பத்து எடுத்துக்கிட்டு வச்சா பாக்கி எவ்வளவு இருக்கணும்? 990 தானே இருக்கணும். இருக்காது. இன்னைக்கு 10 பவுன் எடுத்துக்கிட்டு கட்டி வச்சு நாளைக்கு பார்த்தா 1000 இருக்கும். அப்படி ஒரு மூட்டை அது. அந்த மூட்டைய என்ன பண்ணா சேர்க்கிறார், காட்டுறாரு. ஆமா, இந்த இடத்துல இருந்து அவர் பாடினாரு அப்படிங்கறதெல்லாம் கூட குறிக்கிறார். அச்சரியமான புராணம், பெரிய புராணம். கோயிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி இருக்கும். நந்திக்கு என்னண்ட பாத்தீங்கன்னா வட ஈசான்யத்துக்குல ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தின் கீழதான் திருமூல தேவர் இருந்து திருமந்திரம் அருளினார் என்று வரலாறு. அந்த நந்தி கிட்ட நின்று ஒரு பாடி இருக்கிறார். இதையும் அது சேர்க்கிறார் செய்தையோ சேர்க்கிறார் பெருமான்னு சொல்லிட்டு போற. அங்கிருந்துதான் இந்த திருப்பதி கிட்ட பாடினார். அது அப்பாட்ட எடுத்து கொடுத்து, அப்பா நீயும் வேள்வி பண்ணலாம், சீர்காழியில் இருக்கிற அத்தனை பிராமணர்களும் வேள்வி பண்ணலாம், இதை உயிருக்கு பொருளுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுத்துட்டான். அப்படி கொடுத்தாராம் என்று சேக்கிழார் பெருமான் சொல்ற பாட்டை சொல்லி பாப்போமா.
நச்சியில் தமிழ் பாடிய ஞானத்தும் பந்தர் இச்சையே புரிந்தருடைய இறைவர் இன்னரூடு அச்சிறப்பருள் மூலம் முன்விரைந்து அகல் பிடத்து உச்சி வைத்தது பசும்பொன்னா ஆயிரக்கிழி ஒன்று.
திருப்பதிகம் இருக்கிறது. இந்த திருப்பதிகத்தை நாம தினந்தோறும் முறையாக ஓதிக்கொண்டிருக்க இருந்தோமையானால் நமக்கு காசு தட்டுப்பாடே இருக்காது. நான் படிக்கும் போது எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவில் கொண்டிருந்தேன். இந்த மாடு அசை போடுறது மாதிரி பின்னால அதை நான் எண்ணி பார்த்தேன். பின்னால நடைமுறைக்கு கொண்டு வந்தேன். ஆமா, இந்த பதிகத்தை தினந்தோறும் மூணு தடவை நான் சொல்றதுன்னு வச்சதுக்கு அப்புறமா என் மடியில எப்ப பார்த்தாலும் 100 ரூபாய் இருந்துகிட்டே இருக்கு. அது போருமல்லவா, அது போருமல்லவா, எப்போதும் என் மடியில 100 ரூபாய் இருந்தா அது போருமல்லவா. பெரிய கோடீஸ்வரனா போனேன்னா நான் நிச்சயமா கட்டே போயிடுவேன். நிறைய கையில பணம் வந்ததுன்னா நிச்சயமா மனுஷன் கட்டிதான் போவான். அந்த வழி இல்லாம போதுமான அளவு கொடுக்கறா நல்லவா, அது போரும் அல்லவா. இந்த பதியத்தை போய் சிவன்கிட்ட போய் பாடுவேன், நான் பாடாத நாளே கிடையாது. அவன் போதுமான அளவு கொடுத்துக்கிட்டு இருக்கான். கோடீஸ்வரனா போயிட்டியா, வேண்டாம். எனக்கு அண்ணன்னைக்கு செலவுக்கு கொடுத்தான்னா அது போருமானது அல்லவா. ஆமா, அந்த அற்புதமான திருப்பதியத்தை 10 பாட்டும் உங்களுக்கு நான் பாடி காட்டுவேன். இன்னைக்கு கூட நான் சிவன்கிட்ட அந்த பாட பதியத்தை சொல்லிவிட்டேன். இன்னைக்கு கூட ஒரு நாளும் ஒழிய மாட்டேன். ஆமா, நானே உன்னடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான் குடி நம்பி என்று சொல்லுவார் சுந்தரர். நானே உன்னடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான் குடி நம்பி என்று சொல்லுவார். அந்த மாதிரி நான் ஒரு நாளும் ஒழியறது கிடையாது. உடம்புக்கு முடியலன்னா படுத்துருவேன், உடம்பு சரியா போயிட்டுனா எந்திரிச்சு கோயிலுக்கு போடுவேன். ஆமா, அந்த அற்புதமான திருப்பதிகம் நான் இப்ப 11 பாட்டும் உங்களுக்காக சொல்லிவிடுறேன். ஆமா,
இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகள தொழுதழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் நடக்கிய வேதியனே இதுவோ எம்மையாடுமாறு ஈவதுன்ற மக்கில்லையில் அதுவோ உனது என்னருள் ஆவடு துறைகரனே வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகள விடுவேனல்லே தாழிலும் தடம்புன தயங்கு தண்ணி போழிட மதிவெட்ட புண்ணியனே இதுவோ எம்மையாடுமாறு ஈவதொன்ற மக்கில்லையில் அதுவோ உனது என்னருள் ஆவடு துறையரனே.
நான் சேக்கடியார் கோயில் திருப்பணி பண்ணேன், எனக்கு பணம் தேவை. இந்த பதியத்தை பாடிக்கிட்டே போனேன். ஒரு வீட்டுக்கு போனேன், அம்மா நான் சேக்கடா திருப்பணி பண்றேம்மா என்ன செய்யணும் அப்படின்னாங்க. அந்த அம்மா, ஏதாவது கொஞ்சம் பொருள் கொடுத்தா வாங்கிட்டு போவேன் அப்படின்னு. சரி இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா உள்ள போனாங்க. சரி, 1000 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, 21000 ரூபாய் செக் போட்டு என் கையில கொண்டா கொடுத்தாங்க. எனக்கு வேண்டியது 1 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட கால்வாசி பணம் அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. ஆமா, எப்படி கொடுத்தாங்க, எனக்கா கொடுத்தாங்க, இல்ல இந்த பதியத்துக்கு கொடுத்தாங்க, அவ்வளவுதான்.
நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபட வரவே நம்மா புனல் வெறி நறுங்கொண்டை போதந்த கனலறி அளவுண்டு கையவனே இதுவோ எம்மையாடுமாறு இவதொன்று மக்கள் அதுவோ உனது என்னது ஆவடு துறைகனே கும்மலோடு அருந்திய தோன்றினும் அம்மரடியலாளரத்த கைமல் விவரிச்சிருக்கிறேன் மும்மதில் எரியடம் நின்றவனே இதுவோ வியாழ் மாறி இவ கொண்ட மக்கள் அதுவோ உனது என்ன அவர் துறையரனே கையதவு கொய்யணி நிர்மல குரணி மையணி மிளருடைய மறையவனே இதுவோ நியாள் மாறி இவ சொந்த மக்கள் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே வெந்துயர் தோன்றியோர்வர் உரினும் சந்தவன் கொடி நிலங்கரனே இதுவோ மியாள் மாறி இவ தந்த மக்கள் அதுவோ உனது இன்னருள் அவர் துறையரனே வெப்படு விரவியோர் மினிவரனும் அப்படி ஒருவனே ஒருவடிய அப்படி அடல் எழ விழித்தவனே இதுவோ மியாள் மாறி இவ தந்த மக்கள் அதுவோ உனது இன்னருள் அவர் துறையரனே
கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னுடைய திருவடியை நினைத்துக் கொண்டே இருப்பேன். ஆமா, வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனக்கடல் விடுவே நல்லேன். முடியுமா? நமக்கு முடியுமா? முடியாது. தலைவலி வந்துட்டா கோயிலுக்கு போக மாட்டோமே. ஆமா சாமி, இந்த பதியம் போற அதைத்தான் சொல்லிட்டே போறது. பேரிடர் பெருகியோர் பிணி வரையினும் எனக்கு எந்த பிணி வந்தாலும் சரிதான், உன்னுடைய திருவடியை நான் தவறவே ஒன்னு நினைப்பதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு முடியுமா? இந்த பதியத்தை சொன்னா ஏதோ கொஞ்சம் நமக்கு பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். அதாவது கிடைச்சா சரிதான். பேரிடர் பெருகியோர் பிணி வரையினும் சீருடை கடலால் ஏருடை மணிமுடியின் ஆறுடவரை அழைத்தவரே இதுவோ மியாள் மாறி இவ தொண்ட மக்கள் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே உன்னினும் பதிப்பினும் உறங்கினும் சாப்பிட்டாலும் சரிதான், பட்னியாக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய திருவடியை நினைத்துக் கொண்டே இருப்பேன். திருஞான சம்பந்தர் சொல்ற வாக்கு இல்லையா, உன்னினும் பதிப்பினும் உறங்கினும் நீ ஒன்பதுனால் உரையாதன்னா கண்ணனும் கடிமதாவரவே அண்ணலும் அளப்பெருதாயவரே இதுவோ மியாள் மாறி இவ தந்த மக்கள் அதுவோ உனது இன்னமும் ஆவல் உரையாதே பித்துடு மயங்கி ஓர் மனிதரினும் அப்தாச்சுன்னா புத்தரும் சமணரும் புறநுரைக்க பத்தர்கள் கல் செய்து வைந்தவனே இதுவோ மியாள் மாறி இவ தந்த மக்கள் அதுவோ உனது இன்னமும் ஆவல் உரையரனே அல்லை புன்னல்ல திருவிசிப்பா வரலையும் அந்த இசையோடு வந்தது இல்லையா? ஆமா, இசையில பாடினால் தவறு என்று சொல்லிக்கிட்டு இருந்த காலத்துல பாடப்பட்டது. இசை நூல்கள் பல அழிக்கப்பட்டது 7வது நூற்றாண்டுல. அப்ப இசையோடு பாடுதல் தவறு என்று சொன்னார்கள் சமணர்களும் பௌத்தர்களும். அதனாலேயே இசை நூல்கள் பல அழிக்கப்பட்டது என்றும் வரலாறு சொல்லுகிறார்கள். அந்த வேளையில இசையோடு பாடுதல் தான்டா சரி. இசை காம இன்பத்தை மாத்திரம் ஊட்டாது, இறை இன்பத்தையும் ஊட்டுமடா அப்படின்னு நிரூபித்தவர் திருஞான சம்பந்தர். ஆமா, அதனால்தான் அவருக்கு சேக்கிரார் பெருமான் சொல்லுவார், கானத்தின் எழுப்புறப்பை அப்படின்னு சொல்லுவார். நான் முதல்ல தேவாரம் எல்லாம் படிச்சுவிட்டு அப்புறம் சங்கீதம் எல்லாம் படிச்சுவிட்டு இதை திருப்பி பார்த்தேன். கடவுளே கடவுளே, இருக்கிறத தேவலோகமா இருக்கு, சந்தேகமே கிடையாது. ஆமா, ஏதோ நம்ம மக்கள் கொஞ்சம் ஆதரிப்பு குறைவாக இருக்கிறதே தவிர அதுல தவறே கிடையாது. தவறு இல்லாமலே இருக்க, பிழையற்று இருக்கிறது அது என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். இந்த அற்புதமான திருப்பதிகம் அந்த மூன்றாம் திருமுறையில இருக்கிறது என்று உங்களுக்கு நினைவூட்ட. அப்புறம் கதையில நடுமத்தியில சொல்றேன், அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், பரவாயில்லை. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகும்போது வேதாரண்யத்திலிருந்து போனார். மதுரை தான் அவங்களுக்கு சென்டரா வச்சிருந்தாங்க. யாரு? சமணர்கள். கூன் பாண்டியனை தன் கையில போட்டுக்கொண்டு அந்த பாண்டிய நாடு பூரா சைவத்தை ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. அப்ப கோயிலுக்கு போனது ரெண்டு பேர் தான். மீனாட்சி கோயில் திறந்திருந்தது ரெண்டு பேருக்காக தான் திறந்திருந்தது. ஒன்னு மங்கையர்க்கரசியார், ரெண்டாவது குலச்சிறையார் மந்திரி இல்லையா. அரசியார் கோயிலுக்கு வர்றாங்கன்னு சொன்னவனதான் கோயில் தப்புச்சு, நான் கோயில ஒழிச்சு கட்டியிருப்பான்கள். அப்பதான் திருஞான சம்பந்தர் அங்க போனார். அது அந்த வரலாறு தொடர்ச்சியா சொல்ல வேண்டிய ஒன்று, நான் இடையிலே சொல்லுகிறேன், அதனால கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. மதுரையிலிருந்து திரும்பி சுவாமி திருநள்ளாறு போக நினைக்கிறார் திருஞான சம்பந்தர். ஏன்னா அந்த பாதத்துல அவருக்கு கிடைச்சது திருநள்ளாறு பதியம், அதனால திருநள்ளாத்து சிவனை போய் பார்க்கணும்னு நினைச்சு புறப்பட போறார். போற வழியில ஒரு ஆறு, அந்த ஆறு நிறைய தண்ணி போகுது. இந்த ஓடம் போடுறவன் ஓடத்தை கட்டிவிட்டு போயிட்டான், இது ஓட்ட முடியாது அப்படின்னு. திருஞான சம்பந்தர் அந்த ஆத்தங்கரைக்கு வந்தாரு. ஓடம் இருக்கிறது, ஓட்டுறவன் இல்ல, தண்ணி நிறைய போகுது, என்ன பண்றது, நம்ம அண்ணாண்ட போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அடியார்களை எல்லாம் அந்த ஓடத்துல ஏற்றி ஓடத்தை அவுத்து விட்டு ஒரு திருப்பதியம் பாடியிருக்காரு. அந்த ஓடம் ஓடித்து என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. பாட்டிலேயே வருகிறது, இந்த ஓடமே செல் அப்படின்னு சொல்றாரு, போயிருக்கிறது அது. அப்படி ஒரு திருப்பதியம் இதுல வருகிறது. கொட்டமே கமலும் கொல்லம்பூதூர்லதான் அந்த முள்ளி ஆறு என்பது இருந்திருக்கு. இப்போ இருக்காம இப்போ இருக்கு. கொட்டமே கமழும் கொல்லம்பூதூர் நட்டமாடிய நம்பனை உழுக செல்ல உந்துக சிந்தையாதோட நல்குமார் அருள் நம்பனே அப்படின்னு சொன்ன அந்த ஓடம் ஓடி இருக்கு. ஓடம் ஓட சொல்றாரு ஒரு பாட்டுல, அதையும் சொல்றேன். ஓடம் வந்தனையும் கொல்லம்பூதூர் ஆடல் பேணிய அடிகளையும் செல்ல உந்துக சிந்தையாரோட நல்குமார் அருள் நம்பனே. ஆக அந்த ஓடம் ஓடி இருக்கிறது ஐயா. ஆமா, எத்தனையோ காலமாக பூட்டி இருந்த கதவு திறந்து தந்தவா இல்லையா? ஆமா, அப்படி தமிழ் அந்த தமிழ் பாடல்கள் அப்படி செய்திருக்கிறது என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். அடுத்தது ஒரு திருப்பதிகம், நான் கருத்து மாறுபாடா சொல்றேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். இந்த பிராமணர்களுக்கு 5 வயசுல உபநயனம் செய்வது என்பது ஒன்று வழக்கம் இருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இவருக்கு ஏற்கனவே சிவனுடைய அருள் பெற்றவர் திருஞான சம்பந்தர், இவருக்கு இது தேவைதானா? அவர்கள் சொன்ன மந்திரம் இவருக்கு தேவைதானா? தேவையில்லை என்று எண்ணியிருக்கிறார். இதுதான் அந்த கருத்து மாறுபாடுன்னு சொன்னேன். விளக்கமாக ஏதேனும் புத்தகங்கள் கிடைத்திருந்தால், விளக்கமாக இந்த பெரிய புராண மையம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, ஆசா ஞான சம்பந்தர் வைத்திருக்கிறார். அவர் பெரிய புராண ஒரு ஆய்வு என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல இதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் அவர். அந்த புத்தகம் கிடைச்சால் நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. அவர்கள் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி இருக்கிறார்கள், அது இவருக்கு உடன்பாடு இல்லை. அதனால என்ன சொல்றார், பஞ்சாட்சரம் சொல்லுவதுதான் சரி அப்படின்னு சாதிச்சு விட்டார். சாதிச்சத சும்மா சொல்லிட்டு போயில, ஒரு பதியமே பாடி வச்சு விட்டார். எனக்கு இந்த ஊடு சொந்தம் சொன்னா அதுக்கு ஒரு பத்திரம் இருக்கணும் இல்லையா? பத்திரம் இருந்தாலே இன்னைக்கு வேட்டு விடுறான்கள் இல்லையா? பத்திரத்துல எல்லாம் எழுதிக்க வாங்கியா அப்படிங்கிறான். ஆக அவர் என்ன சாதிக்கிறார்? பஞ்சாட்சரம் தாண்ட உயர்ந்த மந்திரம் அப்படி சாதிச்சு விட்டார். சிஞ்ஞான சம்பந்தம் பெரும் ஆய்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆக இந்த பதியம் சாமி அந்த கருத்துல பாடிபடுறாரு.
துஞ்சலும் துஞ்சல் போதினும் நெஞ்சகம் துஞ்சலும்
சொல்லிவிடுறாரு. முதல் ரெண்டு வரியில நீ தூங்கும் போதும் விழித்துக் கொண்டிருக்கும் போதும் அஞ்செடுத்து நினைத்து விடு என்று சொல்லிவிட்டு பின்னால ரெண்டு வரியில என்ன சொல்றார்? மார்க்கண்ட முனிவர் பஞ்சாட்சரத்தை சொல்லிதான் யமன் கூட்டிலிருந்து தப்பிச்சார், தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டு போடுறாரு. யம வேதனையை விட ஒரு வேதனை உண்டா என்ன? கிடையாது. ஆமா. ஆக என்ன சொல்றார்? யம பயத்தை போக்குவது பஞ்சாட்சரம் அடா அப்படின்னு நினைச்சு விட்டார், அப்படின்னு நிரூபிச்சு விட்டார் அவர் இல்லையா? ஆமா. அது மாத்திரம் இல்லாம இந்த பதியத்தினுடைய கடைசி பாட்டுல நான் தமிழ்ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்லியிருக்கணும் இவரு? நான் வடமொழியாளன்டா, தமிழை பாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்ப பிராமணர் சொன்னா வடமொழியைத்தான் நம்பி இருக்கிறார்கள், தமிழை நம்பி இருப்பவர்கள் மிகவும் குறைவு என்று நான் எண்ணுகிறேன். தப்பு இருந்தா விட்டுருங்க இல்லையா? ஆமா. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான் மறை கற்றன். அப்ப செகண்ட் லாங்குவேஜைத்தான் இவர் வந்து வடமொழியை நினைத்திருக்கிறார் தனக்கு இல்லையா? ஆமா. நற்றமிழ் ஞான சம்பந்தம் நான்மறை கற்றவன். ஆமா. காளியர் மன்னன் உண்ணிய அத்தவில் மாலை இறைந்து மஞ்செழுத்து உச்சன வல்லவர் உம்பராவரே என்பது பாட்டு. ஆக தன்னை தமிழான சம்பந்தம் தான் அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் இல்லையா என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று.